ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சேக்கிழாரும் சேயிழையார்களும். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அறிவாழ்தாய நாயனார் பெயரில் பெயர் காரணத்தை முதலில் பார்த்துக் கொள்ளுவோம். தாயன் என்பதுதான் அவருடைய பெயர். நாயனார் என்பதால் எல்லோருக்கும் நாம் சேர்க்கக்கூடிய ஒரு நாயன் என்பது சிவபெருமானை குறிக்கும். அவரை வழிபடுபவர்கள் எல்லோருமே நாயனார் என்றும் நாயன்மார் என்றும் சொல்லப்படுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவருடைய மனைவியார் இவரும் இணைந்து எப்போதும் அருமையான முறையிலே இறைவனுக்கு பணி செய்து கொண்டே வருகின்றார்கள். இவர் தினந்தோறும் இறைவனுக்கு சென்னல், செங்கீரை, அதன் பின்பாக மாவடு இவற்றையெல்லாம் கோயிலுக்கு கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய அடியாரிடம், சிவனடியார் அதாவது சிவாச்சாரியாரிடம் ஒப்படைத்து சிவ வேதியர்கள் மூலமாக அதை பெருமானுக்கு அமுது படைப்பதற்கு தினமும் கொண்டு செல்வதை ஒரு நியதியாக வைத்திருக்கின்றார். இது அவர் செய்த திருத்தொண்டு. இவருக்கு மிகுந்த செல்வம் இருந்தது. ஆகையால் நன்றாக இவற்றையெல்லாம் கொண்டு கோயிலே கொண்டு கொடுத்து கணமங்கலம் என்பது இவருடைய ஊர், அதில் உள்ள பெருமானுக்கு கொண்டு இந்த தொண்டை செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது பெருமான் திருவருளால் வழி வழியாக வந்த செல்வங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. வேளம் உண்ட விழாங்கனி போல் எல்லாம் உள்ளீடற்று செல்வம் எல்லாம் அழிந்து விட்டது. ஆனால் மங்கை பங்கருக்கு செய்யக்கூடிய தொண்டை மட்டும் நமது நாயனார் நிறுத்தவில்லை. வறுமை நாளுக்கு நாள் மேலிட்டுக் கொண்டே போகிறது. இப்போது செல்வந்தராக இருந்த நமது நாயனார் கூலி வேலைக்கு நெல் அறுக்க செல்கின்றார். அப்படி கூலி அவருக்கு செந்நெல்லும் கிடைக்கும், கார் நெல்லும் கிடைக்கும். செந்நெல்லை வழக்கம் போல் பெருமானுக்கு கொடுத்து விடுவார், கார் நெல்லை இவர்கள் இருவரும் உண்டு வந்தார்கள். இப்போது பெருமான் அடுத்து எல்லாமே இவருக்கு அந்த கூலியாக செந்நெல்லே கிடைக்கும்படியாக செய்கின்றார். அப்படி என்றாலும் நம் போன்றோர் என்ன நினைப்போம்? வழக்கம் போல இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்து விட்டு மீதியை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்போம். ஆனால் நாயனார் செந்நெல் என்றாலே அது செம்மையான சிவபெருமானுக்குத்தான் என்று மனதிலே வைத்திருக்கின்றார். ஆகையால் அந்த முழு நெல்லையும், கூலியாக கிடைத்த முழு நெல்லையுமே கொண்டு பெருமானுக்கு கொடுத்து விட்டு உணவு அருந்தாமல் இருக்கின்றார். அந்த சமயத்தில் அவரது மனைவியார் கொல்லைப்புறத்தில் இருக்கும் கீரியை அறுத்து அதை கரியாக்கி அவருக்கு உண்ண கொடுத்தார். அதை உண்டு விட்டு இவர் நெல்லை, ஏனென்றால் கூலி வேலைக்கு போய் கூலி பெற்றுக்கொண்டு கோயிலே கொண்டு கொடுக்க வேண்டும், அதை உண்ட பின்பு இவர் கோயிலே கொண்டு கொடுக்கின்றார். கீரை எவ்வளவு நாளுக்கு வரும்? அதுவும் காலியாகிவிட்டது. அதன் பின்பு அந்த அம்மையார் நீர் வார்க்கின்றார். நீரை அருந்திவிட்டு இவர் சென்று இந்த திருப்பணியை செய்கின்றார். இப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது உடல் சோர்கின்றது. ஒரு உணவு சரியாக அருந்தாமையால் உடல் எல்லாம் சோர்ந்திருக்கின்றது. பெருமான் திருவிளையாடல். இப்போது வழக்கம் போல் அவர்கள் இருவரும் செல்கின்றார்கள். இவர் தன் தலையிலே நெல்லும் கீரையும் மாவடவும் வைத்திருக்கின்றார். அம்மையார் தன் தலையில் ஒரு பானையிலே இறைவனுக்கு உதவக்கூடிய பஞ்சகவ்யம், அதை அபிஷேகத்துக்கு அதை வைத்திருக்கின்றார். இருவரும் இப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அவர் தள்ளாடி கீழே விழுகின்றார் நாயனார். மனைவியார் பஞ்சகவ்யத்தை கையில் ஏந்தி இருந்ததால் மற்றொரு கையால் நாயனாரை கீழே விழாமல் பிடித்தார். ஆனால் அதற்குள் அவர் கையில் இருந்த கூடை கீழே கவிழ்ந்து பூமியில் இருந்த கமர், அதாவது கமர் என்றால் நிலத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு, அந்த வெடிப்பிலே எல்லாம் சிந்திவிட்டது. இப்போது இனி நான் கோயிலுக்கு போவதால் என்ன பயன்? எல்லாவற்றையும் இறைவனுக்கு நியமமாக அமுது செய்ய கொடுக்க வேண்டிய எல்லாம் இங்கே சிந்திவிட்டது. இந்த பணி தவறிய பின் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கதிர் அறுக்க வைத்திருந்த அரிவாளை எடுத்து தனது கழுத்திலே வைத்து அறிய துவங்குகின்றார் நாயனார். இந்த நேரத்திலே அந்த கழுத்தை அவர் எங்கெல்லாம் அறுக்கின்றார் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். பிறவி துன்பமாகிய வேரை அறுப்பது போல அந்த கழுத்தை அறிய துவங்குகின்றார். இப்போது கீழே கமரில் இருந்து அந்த நில வெடிப்பில் இருந்து இறைவனது இடதுகரம் வெளியே வந்து இவர் கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த கையை பிடித்துக் கொள்கிறது. அதே சமயத்திலே அந்த நில வெடிப்புக்குள் இருந்து மாவடுவை கடிக்கக்கூடிய விடேல் விடேல் என்று சத்தம், கடிக்கும் போது ஒரு சத்தம் வரும், மாவடுவை கடிக்கும் போது அந்த சத்தம் கேட்குதான். அப்ப இவர் தன் கரத்தை பிடிப்பது யார் என்று சிந்திக்கின்றார். அந்த மாவடுவை கடிக்கும் சத்தமும் அவருக்கு கேட்கின்றது. உடனே அந்த கழுத்தை அறுக்கும் தொழிலானது நின்று விடுகிறது. இவர் ஏற்கனவே அறிந்த புண்ணும் உடனே மறைந்து விடுகிறது. இது எல்லாம் பெருமானுடைய திருக்கருணை என்பதால் அவர் உடனே எழுந்து, அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்திங்கு அமுதுசை பரனே போற்றி என்று சொல்கிறார். கோயிலுக்கு நான் கொண்டு வரவில்லை என்றாலும், இங்கேயே சிந்தி விட்டது என்றாலும், இதை இங்கேயே அமுது செய்து கொண்டீர்களே பெருமானே என்று வணங்குகின்றார். துடியடை பாகமான தூயனர் சோதி போற்றி, கொடியணி பவளமீனி புரிசடை புராண போற்றி என்று பலவாறாக போற்ற, இப்போது எம்பெருமான் உமாதேவியாரோடு விடைமேல் காட்சியளித்து, நீ செய்த தொண்டு நல்ல தொண்டு, நீ உன் மனைவியோடு எம் உலகத்திற்கு வந்து என்றும் வாழ்வாயாக என்று அருளி செய்து அவருக்கு சிவலோகம் கிடைக்குமாறு செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கழுத்தில் அறிவாளை வைத்து அறிந்ததால் இவருக்கு அறிவாள் தாயர் என்ற பெயர் காரண பெயராக அமைந்துள்ளது. இயற்பெயர் தாயர் தான். அறிவாளால் கழுத்தை அறிய திருப்பணிக்கு முட்டு வந்த போது அறிய முற்பட்டதால் இங்கனம் அவர் அழைக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இவருடைய செய்பணிக்கும் அந்த அம்மையார் தான் கூடவே இருந்திருக்கின்றார்கள். தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் சுவாமிகள் வாக்கிற்கு இசைய இவர்கள் பணி செய்து கொண்டே இருந்தார்கள். அவர் தாங்கிக் கொண்டார் என்பதை நாம் காண்கின்றோம். அந்த அம்மையாரையும் வணங்கி கொண்டு அடுத்து, எச்சதத்தனின் மனைவியார் விசார சர்மரின் தாயார். சரி, எச்சதத்தன் இவர் வந்து வேள்வி செய்யக்கூடிய மரபில் தோன்றியவர். இது காரண பெயர் அவருக்கு. எச்சம் என்றால் யக்ஞம், வேள்வி என்று பொருள். தத்தன் என்றால் மறையவர்கள் அந்த காலத்திலே இந்த பெயரை வைப்பார்களாம். ஆக யாகத்தை செய்பவர் என்பதால் எச்சதத்தன் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக அவர் நல்வினை தீவினை இரண்டுமே அவரிடம் கலந்து இருக்கின்றது. அவருடைய குமாரர் விசார சர்மர் என்பவர் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அவர் வரலாறு முடியும் போது உங்களுக்கு அவர் யாருன்னு உங்களுக்கு புரியும். ஆக அந்த சேங்கலூரிலே அந்தனர் மரபு, சேங்கலூருங்கிற ஊரு, அதுல அந்தனர் மரபுல காசிப கோத்திரத்துல நாகம் எப்படி அந்த நாகமணியையும் விஷத்தையும் ஒருங்கே கொடுக்குமோ அது போல நல்வினை தீவினை ரெண்டையும் செய்வதற்கு ஒரே வடிவாய் எச்சத்தன் இருக்கிறான் என்று நமக்கு செக்லார் பெருமான் காட்டுகின்றார். அவருக்கு பவித்ரி என்பவரை மனைவியாக திருமணம் செய்து வைத்தார்கள். இல்வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த அம்மையார் நற்குடியில் பிறந்தவர்கள், சுற்றத்தார்களை ஓம்பக்கூடிய இல்வாழ்க்கையில் சிறந்தவர்கள், நல்ல புதல்வரை பெற்று விளங்கும் தவமுடையவர்கள், சிவபெருமான் மீது அதிகமான பற்று உடையவர். அவர்களுடைய வயிற்றிலே வேதநேரி விளங்கவும், மறையவர் குலம் ஓங்கவும், ஏழு உலகத்தவர்கள் உய்யவும், சைவ உண்மை திறம் வளரவும், சிவ பூஜகர்களின் வெற்றி விளக்கம் உறவும் விசார சர்மர் என்பவர் வந்து அவதரிக்கின்றார். அவருக்கு 5 ஆண்டுகள் நிரம்புகின்றது. கலைகள் எல்லாம் பயிற்றுவிக்கப்படுகிறது. 7 ஆண்டிலே அவருக்கு உபநயனம் சடங்கு நடக்கின்றது. அதன் பின்பு அவர்கள் வாழ்க்கை இயல்பாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் வேதம் மோதக்கூடிய அந்தன சிறுவர்களுடன் விசார சர்மர் வந்து கொண்டிருக்கின்றார் வீதியிலே. அப்போது ஒரு கன்றை ஈன்ற பசு ஒன்று செல்கிறது. அது தன்னை மேய்த்து கொண்டு வரக்கூடிய இடையனை முட்ட போயிற்று. ஆகையால் அவன் கொஞ்சம் கூட இது கன்றை ஈன்ற பசுவே என்று எண்ணாமல் பூசாமல் கையில் இருந்த கோலினால் அந்த பசுவை நைய புடைக்கின்றான். இதை கண்ட விசார சர்மர் அப்பசுவின் மேல் இரக்கம் கொண்டு அது அடிபடுவதிலிருந்து தடுக்கின்றார். இரக்கம் கொண்டு அந்த இடையனையும் கோபிக்கின்றான். அடுத்ததாக அவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, பசுக்கள் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களை காட்டிலும் சிறந்த பெருந்தன்மை உடையன. தூய தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்த பெற்ற பசுவோட உடம்புலே எல்லா தீர்த்தங்களும் இருக்கு. தேவர் முனிவர் கூட்டங்கள் உங்களுக்கு தெரியும். 30 முக்கோடி தேவர்களும் பசுவோட உடல்ல இருக்காங்க அப்படிங்கிறது. ஆக அந்த அங்கத்துல இவ்வளவு பேரும் இருக்கிறாங்க. சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகத்திற்கு பஞ்சகவ்யம் தரக்கூடிய 5 பொருள்களையும் தருகின்றது. சைவர்கள் அணியக்கூடிய திருநீற்றுக்காக கோமயம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை தருகிறது. சுவாமி அம்பாள் 2 பேரும் எழுந்தருளக்கூடிய ரிஷபம் அந்த குலத்தையும் சேர்ந்ததாக இது இருக்கின்றது. இவ்வளவும் இந்த சிந்தனைகள் பூரும் விசார சர்மர் மனதில் வருவதால் இந்த பசுக்களை நாம் காத்து வருவது நமது சிறந்த கடன் என்று நினைத்து சிவபெருமானுடைய திருவடியை வழிபடுவதற்கு இது சிறந்த நெறியாக இருக்கும் என்று துணிந்து, நீ இனி பசுவை மேய்க்கக்கூடிய தொழிலை விட்டுவிடு, நானே அவற்றை மேய்ப்பேன் என்று சொல்லி அவனிடம் அவனை வழியனுப்பி வைக்கிறார். அவனும் தான் செய்த செயலுக்கு அஞ்சி ஓடிவிடுகின்றான். இவரும் அந்த பசுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு மேய்க்க முற்பட்டு வருகின்றார். அந்த பசுக்களை புற்கள் நிறைந்த இடத்துக்கு கூட்டி செல்வது, அது மேய இயலாத இடத்தில் புற்கள் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு வந்து அவற்றுக்கு கொடுத்து அருந்த செய்வது, நீர் இருக்கும் இடத்தில் சென்று அவற்றை நன்றாக நீர் அருந்தும்படி செய்வது, நிழல் பாங்கான இடத்திலே அதை ஓய்வெடுக்க வைப்பது, வேறு மிருகங்களால் அதற்கு தீங்கு வராமல் தடுப்பது, இங்கனம் எல்லாவற்றையும் செய்து மாலை இருட்டுவதற்கு முன்பாக அந்த பசுக்களை எல்லாம் அவரவர் வீடுகளுக்கு ஓட்டி சென்று விட்டு விடுவார். ஆக இது எல்லாம் மண்ணியாற்றங்கரையிலே நடக்கின்றது. இங்கனம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது பசுக்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. தங்களுடைய கன்றுகளை எல்லாம் மனையிலே விட்டுவிட்டு வந்தாலும் தம்முடன் வரும் விசார சர்மர் தம் பக்கத்தில் வந்தால் உருகி அந்த அன்பினால் தாய் போல் கனைத்து கொண்டு மடி சுரந்து கரவாமலே பாலை பொழிகின்றனவாம் அந்த பசுக்கள். அங்கனம் அந்த பசுக்கள் தாயன்போடு அந்த பாலை சொரிய அதை கண்ட விசார சர்மரின் மனமானது இது சிவபெருமானுக்கு திருமஞ்சனத்துக்கு ஆகும் என்ற குறிப்பு அவருக்கு உணர முடிகின்றது. அதனால் சிவபூஜை செய்ய வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய மண்ணியாற்றங்கரையில் இருக்கக்கூடிய மணல் திட்டில் ஒரு ஆத்தி மரத்தின் கீழாக மணலால் லிங்கம் அமைத்து சுற்றிலும் மதில் அமைத்து திருக்கோயில் கோபுரம் எல்லாம் மண்ணாலேயே உண்டாக்கினார். அந்த ஆத்தி மலர் செழுந்தளிர் காட்டில் கிடைக்கக்கூடிய மலர்கள் எல்லாவற்றையும் தாமே கொய்து வந்து அவற்றையும் அங்கே அவருக்கு சாத்தி பெருமானுக்கு சாத்தி நல்ல புதிய குடங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு பசுக்கள் இருக்கும் இடத்தில் அந்த குடத்தை கொண்டு வைத்தவுடன் பசுக்கள் தானாக இந்த மடியை அவர் தொட்டவுடன் தானாக கறக்காமலே பாலை தரும். அந்த பாலை கொண்டு வந்து கோயிலில் வைத்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பசுக்கள் இங்கே பால் கொடுத்தாலும் வீட்டிற்கு சென்று குறைவில்லாத அளவில் தான் பாலை கொடுக்கின்றன. அங்கனம் இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கும் போது ஒரு அயலான் இதை கண்டு இந்த பசு வைத்திருப்பவருடன் சென்று இடையனுக்கு மாடு மேய்க்க தெரியவில்லை என்று சொல்லி உங்களிடம் இருந்து அவற்றை அந்த தொழிலை நான் செய்கிறேன் என்று பசுக்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்றானே அந்த அந்தணன் உங்களிடம் பொய் வேடம் போட்டு நடிக்கின்றான், அவன் வஞ்சித்து பாலை எல்லாம் அங்கே கறந்து விளையாடி வீணடிக்கிறான் என்று சொல்லுகின்றார். அதை பார்த்தவுடன் அவர்கள் எல்லாம் எச்சதத்தனை பார்த்து உன் மகன் பசு மேய்ப்பவன் போல் நடித்து பாலை வீணடிக்கிறான் என்று சொல்லுகின்றார்கள். உடனே அவர் இது எனக்கு தெரியாது, நான் சென்று அவனை சரி செய்கிறேன், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும், இனி இங்கனம் ஒரு குற்றம் நிகழாது என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று மாலை சந்தி கடனை முடித்துவிட்டு தன் மகனால் தனக்கு பழி வந்துவிட்டதே என்று மனம் கவன்று இதனை நான் அவனிடம் எப்படி சொல்லுவேன் என்று எண்ணிக்கொண்டே அங்கே வருகின்றார். அன்று வீட்டில் தான் இருக்கின்றார். மறுநாள் விசார சர்மர் வழக்கம் போல் பசுக்களை மேய்க்கும் போது அவர் அறியாமல் இவர் அவர் பின்னே செல்கின்றார். சென்று அங்கே ஒரு புறா மரத்தின் மீது அமர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றார். விசார சர்மர் வழக்கம் போல் பூஜை செய்கின்றார். அவர் சிவாகம விதிப்படி பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். பூஜை என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் ஆகம பூஜை ஒன்று தெரியும். ஆனால் பொதுவாக வினை பயனுக்கு தக்காதவாறு தான் பூஜைகள் நடக்கும். அதனை நாம் கவனமாக ஒன்று இருந்து நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அப்பர் சுவாமிகள் உணர்த்தியுள்ளார்கள். ஆனால் நாம் எப்படி பெருவாரியான மக்கள் சாமானியர்கள் எப்படி பூஜை செய்வார்கள் என்பதை பட்டினத்து அடிகள் கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண வஞ்சக நாவொன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே என்று கேட்கிறார் இறைவனிடம். அங்கனம் பூஜை செய்தால் பலன் கிட்டாது. ஏதோ நான் தெரிந்த வகையிலே பூஜை முறைப்படி செய்தேன் என்று சொல்லலாமே தவிர மனம் ஒன்றி செய்யாத பூஜைக்கு பலன் கிடையாது. ஆனால் இவர் இங்கு மனம் ஒன்றி அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது அவர் தந்தையார் திட்டுகின்றார். அடுத்து இறங்கி வந்து கோலால் முதுகிலே அடிக்கின்றார். அவருக்கு எதுவுமே தெரியவில்லை. அந்த வசை மொழிகள் கொடிய மொழிகள் காதில் விழவில்லை, அடி தெரியவில்லை, மெய்யிலும் தெரியவில்லை, செவியிலும் தெரியவில்லை. இங்கே நான் செய்து கொண்டே இருக்கும்போது பலமுறை அடித்தும் இவர் பூஜையிலேயே ஆழ்ந்திருக்க கண்டு அவர் என்ன செய்கின்றார், பால் குடங்களை காலால் இடர்கின்றார் எச்சத்தத்தன். இதனால் இப்போது கோபம் கொண்டு எழுகின்றார் விசாரசர்மன். பாலை இடறியது யார் என்று திரும்பி பார்க்கின்றார் தந்தை. தந்தை தான் என்றெல்லாம் எண்ணவில்லை, செய்தது சிவ அபராதம். ஆகையால் அங்கே பசு மேய்க்கு வைத்திருந்த கோலை எடுக்கினார், அதை அவர் தந்தையை நோக்கி வீசுகிறார். அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார். அவர்கள் தான் அவருக்கு வேதம் எல்லாம் கற்றுக் கொடுத்திருப்பார். ஆக அவர் அதனை எரியவும் அது மழுவாக மாறி எச்சத்தத்தனின் இரண்டு கால்களையும் வெட்டிவிட்டது. இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு கால் தானே இடறியது, எதற்கு இரண்டு கால்களும் வெட்டப்பட்டது என்று. இந்த கால் தப்பு செய்வதற்கு அந்த கால் துணை செய்திருக்கிறது, அது நின்ற கொண்டிருந்ததால் தான் இந்த காலால் எட்ட முடிந்தது. ஆகையால் இப்போது இரண்டு கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் எச்சதத்தன் உயிர் பிரிகின்றது. இவர் அதை பற்றி கவலைப்படாமல் எந்த இடத்தில் விட்டாரோ அதிலிருந்து பூஜையை தொடங்கி செய்கின்றார். இப்போது இவர் பூஜைக்கு மகிழ்ந்து பெருமான் ரிஷப வாகனத்தில் அம்பாளோடு காட்சி தந்து பூத கணங்கள் எல்லோருமே புடைசூழ வருகின்றார்கள். முனிவர்கள் தேவர்கள் வேத மொழிகளால் துதிக்கின்றார்கள். எல்லோரும் விசார சர்மர்களை பார்க்கின்றார்கள். விசார சர்மர் இவர்கள் அனைவரையும் காட்டினார். இப்போது இறைவனுடைய தாமரை திருவடிகளில் விழுந்து அவர் வணங்குகின்றார். அவரை என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பாருங்கள், பெருமான் தம் திருக்கரங்களால் எடுத்து நம் பொருட்டாக உன்னை பெற்ற தந்தையின் கால்களை வெட்டி இறக்க செய்தாய், ஆதலால் நாமே உனக்கு இனி அடுத்த தந்தையானோம் என்று அருளி செய்து மார்போடு அணைத்து தழுவி உச்சி மோந்து மகிழ்ந்தார். இவரையும் சிவகுமாரர் என்றுதான் சொல்லுவார்கள். சிவபெருமானுடைய திருக்கரங்களால் தீண்ட பெற்றதால் விசார சர்மரின் மாயையாகிய உடல் சிவமயமாக மாறிவிட்டது, ஒளிமயமானது. அனைவரும் அவரை சுற்றி நின்று வழிபடுகின்றார்கள். இப்போது இறைவன் அடுத்து இவரை கணங்களுக்கெல்லாம் தலைவராக்கி நாம் உண்ட பரிகளமும் உடுக்கும் உடைகளும் சூடும் மாலை அணிகலன் முதலியவும் உனக்கே உரிமையாகும்படி உனக்கு சண்டீசன் என்ற பதமும் தந்தோம் என்று சொல்கின்றார். அண்டர் பிரானும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனமும் உனக்காக சண்டீசனும் நாம் பதமும் தந்தோம் என்று அங்கு அவர் போற்றி தடமுடுக்கி துண்ட மதிசே சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார் என்று பெரிய புராணத்திலே அதை நாம் பார்க்கின்றோம். ஆக இத்தகு ஒரு பிள்ளையை பெறுவதற்கு அந்த அம்மையார் எத்தகு ஒரு தவம் செய்திருக்க முடியும்? சாமானியமான தவம் செய்தால் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க முடியுமா? இவர்தான் திருக்கோயிலே நாம் வழிபட்டாலும் வழிபாட்டின் பயனை நமக்கு பெற்று தருபவர். வீட்டிலே நாம் சிவபூஜை செய்தாலும் அதற்கும் நமக்கு பூஜை பலனை வாங்கி தருபவர். அதாவது ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டுக்குமே நமக்கு வழிபாட்டின் பலனை வாங்கி தருபவர் சண்டீசர் நாயனார் தான். இந்த சண்டீசர்ங்கிறது ஒரு பதம், விநாயகருக்கு ஒரு சண்டீசர் இருக்கிறார், அடுத்து முருகப்பெருமானுக்கு ஒரு சண்டீசர் இருக்கிறார், சிவபெருமானுக்கு துவனிச்சண்டர் என்று சொல்லுவோம், அம்பாளுக்கு சண்டிகேஸ்வரி என்று சொல்லுவோம், சூரியனுக்கு தேஜச்சண்டர் என்று சொல்லுவோம். ஆக எல்லோருமே அந்த அவர்களின் மூலமாக வழிபாட்டின் பலனை நாம் பெறலாம் என்று அறிந்து கொண்டு இன்னும் ஒரே ஒரு சிந்தனை. அடுத்து மாதினியார், இவர் யார் என்றால் நமது திருநாவுக்கரசு பெருமானின் தாயார். திருவாமூர் திருமுனைப்பாடி நாடு, அதிலே திருவாமூர்ங்க ஊர், அந்த ஊரிலே வேளாறு மரபிலே எல்லா புகழும் சேர்ந்தால் ஒரு வடிவம், புகழ் அன அன என்பது ஓமோர்பு, புகழே வடிவமாக இருப்பவர் புகழனார். அவருடைய மனைவியாக மாதினியார் இருக்கின்றார். இவர்கள் இருவரும் செய்த தவத்தால் இவர்களுக்கு முதலில் திலகவதியார் பெண் குழந்தையாக பிறக்கின்றார். அடுத்து மருள்நீக்கியார் சில ஆண்டுகள் கழித்து ஆண்மகவாக அவதரிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அம்மையாருடைய பெயரை பார்த்தோம் என்றால் மாதினியார் என்று இருக்கிறது. மாதர்களில் இனிமையானவர் என்று ஒரு பொருளும், இந்த அருமையான தூண்டு தவ விளக்கு போன்ற திலகவதியாரையும் ஆன்மாக்களின் மருளை நீக்கக்கூடிய நமது திருநாவுக்கரசு பெருமான், இறைவனால் திருநாவுக்கரசு என்று பெயர் பெற்றவர், அவர்கள் இருவரையும் தனது புதல்வராக புதல்வியாக பெறுவதற்கு இவர்கள் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட குழந்தைகளை பெறக்கூடிய மாது இனி யார் என்பது ஒரு காரணமாக இவருக்கு காரண பெயராகவே விடுகுறி பெயரும் அமர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம் என்று கூறி இதுகாரம் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சைவம் .org க்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.